நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தொல்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவார் அழகுமலை ராமதேவா அந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமணி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு குடியல் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை திருப்பரங்குன்றம் அதில் மாச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி பொழியூர் கோராக்கர் மயூரங்குதம்பார் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேரவே ஓம் கிரியா பபாஜி
நமோ
ஓம் சிவா. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுர்த்த சத்சங்கமாக அமையும். இன்றைய நாளில் வளமை போல நான் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் அதை தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அரிய கருத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கோ சாதனைக்கோ உகந்ததாக இன்றைய வாசிப்பிலிருந்து கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 272, 273, 274, 275. 1952 நவம்பர் 2 இந்த உரையாடல் தொடர்கின்றது. நள்ளிரவு 1:30 முதல் விடியற்காலை 4 வரை 2.5 மௌனமாக நீலகண்டன் எழுதினார். சத்குரு ஆசனத்தில் முன் அமர்ந்திருந்தார். பாபாஜி கூறினார், உன் மறுபாதி விரும்பினால் அவர் 6 இங்கிலாந்துக்கு செல்லட்டும், உனக்கு புத்தக வேலை கடுமையாக இருக்குமே என நினைத்தேன் என்றார். அதற்கு நீலகண்டன், நான் இல்லாத போது பல மாதங்கள் எவ்வாறு அவனால் வேலை செய்ய முடியும் என்று கேட்டார். சிறிது நேரம் கழிந்த பின் பாபாஜி பேசினார், எனவே பேப்பர் வாங்குவதற்கான பணத்தை நீங்கள் மருந்துக்காக பயன்படுத்த வேண்டும். 3 மனிதர் உங்களை காக்க வரவில்லை. விடியற்காலை 4:30 பேசினார் பாபாஜி. இன்று இது போதும், எனக்கு உகந்தது அல்வா இல்லை, அது இங்கு கிடைத்தது என்பதால் எடுத்துக்கொண்டேன். தேனில் தோய்த்த பலாச்சுளை எனக்கு பிடிக்கும். சிறுவயதில் இதை நான் திருடியதற்காக என் தாயிடம் அடி வாங்கினேன். என் தவறை திருத்தியதால் அந்த கணத்திலிருந்து என் தாயை நான் மதிக்க கற்றுக்கொண்டேன். நீலகண்டன் சிரித்து கொண்டே சொன்னார், சத்குரு தேவா, உங்களுக்கு பிடித்தவற்றை பட்டியலிட்டு எனக்கு கொடுங்கள், சரியான நேரத்தில் அவற்றை தயாராக வைப்போம் என்றார். 1952 நவம்பர் 3 நடந்த உரையாடல். நீலகண்டன் எழுத இருக்கும் புத்தகத்தில் விலை ₹40 என்று வைக்கலாமா, அது தகுமா என்று கேட்டார் பாபாஜியிடம். அதற்கு பாபாஜி, வேண்டாம், புத்தகத்தை முடிக்கும் போது உங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கும். 1954 டிசம்பர் முடியும் வரை என்னோடு நீங்கள் பணியாற்றினால்தான் கவலைப்பட வேண்டும், பிறகு பணம் என் பணிக்காக நிறைய வரும் என்றார். உன்னுடைய மறுபாதி ஏகபத்தினி விரதம் பற்றி எழுதலாம், கணவனே தெய்வம் அல்லது கணவன் அன்றி வேறு தெய்வம் இல்லை என்ற தலைப்பில் அவன் ஒரு புத்தகம் எழுதலாம். கிரியா மூலகுரு அவரது தாய்மொழியில் பேசினார். சங்கராந்திக்கு முன் 1 ரூபாய் விலையில் அது வெளியிடப்படும் என்றார். நீலகண்டன் கேட்டார், எத்தனை பக்கங்கள் என்று? அதற்கு பாபாஜி விளக்கித்தக்கபடி என்று சொன்னார். நீலகண்டன் சொன்னார், அவனால் எப்படி எழுத முடியும் என்று கேட்டார். பாபாஜி சொன்னார், அவன் எழுதியதை அவள் சரிபார்க்கலாம், நீ அல்லது அவர் முன்னுரை எழுதலாம். காலையில் அவர் காலை தொட்டு அவள் மம பிரதா மம பிரதம குரு என்று சொல்லி வணங்கலாம். எழுதுவதற்கு அவள் நிறைய கருத்துக்களையும் உற்சாகத்தையும் அதன் மூலம் பெறுவாள் என்று சொன்னார். பாபாஜியின் மரணத்தின் மரணம் நூல்களில் சில பக்கங்கள் சேர்க்கப்பட்டன. 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி நடந்த உரையாடல். இரவில் அமைதி இல்லாமல் 1 மணிக்கு தூங்க ஆரம்பித்தார் நீலகண்டன். பாபாஜி வருகைக்கான ஒளி தென்பட்டது. மௌனத்தில் எழுத்து வேலை தொடர்ந்தது. இருமுறை சாதாரணமாக பேசினார் பாபாஜி. அந்த நூலை அவள் ஆருத்ரா தரிசனத்தன்று இந்த ஆண்டு 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னார் பாபாஜி. நீலகண்டனின் வயிற்றுப்போக்கு நிற்கவே இல்லை. குருதேவா, என் இந்த துயரம் பிராப்தம் இன்னும் முடியவில்லையா என்று கேட்டார் நீலகண்டன் பாபாஜியிடம். பாபாஜி சொன்னார், ஆம், நவம்பர் 29ஆம் தேதிக்கு பின் 29ஆம் தேதி நிற்கும் என்று சொல்லியிருக்கின்றேன். அந்த 29 இன்னும் வரவில்லையே. நீலகண்டனுக்கு கடும் ஜரம். 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி உரையாடல். பாபாஜி சொன்னார், குழந்தையைப் போல காலை சொறிந்திருக்கின்றாய். நம் நூலை பார்த்து தம்மை அறியாமலேயே பிழை செய்து விட்டதை உணர்ந்தார் நீலகண்டன். பாபாஜி சொன்னார், உனக்கு காய்ச்சல், எனவே இன்று எழுத வேண்டாம். மரணத்தின் மரணத்திற்கு அவசரம் இல்லை. உங்களுக்கு அது பற்றிய திட்டம் ஏதும் இல்லை என்றார். நீலகண்டன் சொன்னார், நீங்கள் இல்லாமல் எப்படி திட்டமிடுவது என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, உன் மறுபாதியின் கையிருப்பு குறைந்து விட்டது. மரணத்தின் மரணம் நூலுக்கு பணம் உள்ள ஒருவரை பிடிக்க வேண்டும். மிகச்சிறிய பேச்சு அத்துடன் முடிந்தது. 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி உரையாடல். பூமியில் வாழும் எல்லாவற்றுக்கும் தூல சூட்சும காரண உடம்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் சக்தியும் ஓய்வும் தேவை. காரண உடம்பு தூக்கத்தில் அண்டத்திலிருந்து சக்தியை பெறுகின்றது. தூல உடம்பு உணவிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் பெறுகின்றது. மனம் கனவிலிருந்தும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தும் சக்தியை பெறுகின்றன. விழிப்பில் மனத்தை ஓய்வெடுக்கச் செய்ய மற்றுமோர் வழி நகைச்சுவையாக பேசுவதே. உணவும் உடையும் நகைச்சுவையும் ஆனந்தமும் மன இறுக்கத்தை நீக்கி கவனத்தை அதிகப்படுத்துவது நகைச்சுவை. சிரியுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். பாபாஜி பரமஹம்சர் ராமதாஸ் ஆகியோரைப் போன்று தூய்மையோடு நகைச்சுவையை கலந்து பேசுங்கள். பொது நேரத்தில் பாபாஜி மிகச் சிறப்பாக பேசுவார். திடீரென்று அவர் தொடங்கினார், நான் உங்களை விட்டு பெரிய குடும்பஸ்தனாகிவிட்டேன். தன் கௌபீனத்தை எலி திருடிவிட்டது என்பதற்காக பூனையை வாங்கச் சென்ற துறவி போல இருக்கின்றேன் என்றார். உங்களுக்கு ஓய்வினை உறுதி செய்கின்றேன், ஆனால் உங்களுக்கு அது கிடைப்பதில்லை. நான் தவம் செய்ய விரும்புகின்றேன், ஆனால் முடியவில்லை. உங்கள் மரணத்தின் மரணம் நூலுக்கு நிதி அளிக்க நான் ஒருவரை தேட வேண்டும் என்றார் பாபாஜி. பின் நாம் நால்வராக இருப்போம். அப்போது உங்களால் தூங்க முடியாது, தியானிக்க முடியாது, எனவே எழுத விரும்புகின்றீர்கள் என்று நினைக்கின்றேன் என்றார். அதற்கு நீலகண்டன், ஆம் குருதேவா, அன்று குருதேவனை நாங்கள் மௌனமாக வழிபடும் நாள் என்றார். பாபாஜி சொன்னார், பின் எழுது. நான் நாற்காலியில் ஓய்வெடுக்கின்றேன் என்றார். விடியற்காலை 3 மணிக்கு சக்தியை பாய்ச்சுவதற்காக கிரியா மூலகுரு கேட்டார், என் பிறந்த நாளும் என் பிறந்த தியதியும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மூச்சு விட தெரியுமா என்று கேட்பதைப் போல் இருக்கின்றது இது. நகைச்சுவை மிக்க சத்குருவிற்கு நமஸ்காரங்கள். 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி குருநாதர் திருமுன் எழுத்துப்பணி தொடங்கியது. அவர் பேசினார், நீ எழுதிய மரணத்தின் மரணம் பற்றிய விளம்பரம் என்ன ஆயிற்று என்று கேட்டார். நீ நிறையவே எழுதிவிட்டாய், உன் மறுபாதி புத்தகத்திற்கு முன்னுரை எழுதி விடுகின்றார். அதற்கு நிதி உதவி செய்ய யாரையாவது பார்க்க வேண்டும். எவ்வளவு முறை கடன் வாங்குவது? முடிவில் பாபாஜி பின்வருமாறு விளக்கினார், பட்ட கொலுசு கலைமகள் கண்ணோட்டத்திலிருந்து நல்லதே ஆகும் என்றார். உனக்கு ராக்பெல்லர் மாத்திரையை கொடுத்த டாக்டர் 999 சிகரெட்டுகளை பரிந்துரைக்கப் போகின்றார். அது உனக்கு நன்மை செய்யும். அவர் உன்னை ராக்பெல்லர் ஆக்குகின்றார் என்றார். காலை பாபாஜி கூறியவாறே டாக்டர் பேசினார். 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் உரையாடல். பாபாஜி கேட்டார், உனக்கு மிகவும் காய்ச்சல், உனக்கு பிறகு வரும் வெளியீட்டின் குரலை வலிமையாக்க உத்தேசம் இல்லையா என்று கேட்டார். அதற்கு நீலகண்டன், குருதேவா, எந்த குரலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு என்றும் 51 வயதுதான் என்று நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். ஏதாவது நடந்தால் அது உங்களில் கலப்பதுதான். 1954 வரை நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நீங்களே சொல்லவில்லையா? அப்போது உங்கள் இயக்கம் நன்றாக செயல்படும். 1985 என் மறுபாதி வேறு இடத்தில் வேலைக்காக அழைக்கப்படுவார் என்று நீங்களே கூறியிருக்கின்றீர்கள். அதற்கு பாபாஜி, சரி சரி தொடருங்கள். மெதுவான வேகத்தில் பாபாஜியின் மரணத்தின் மரணம் என்ற நூலின் சில பக்கங்கள் சேர்க்கப்பட்டன. 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் உரையாடல். பாபாஜி சொன்னார், அந்த செய்தித்தாள் புத்தகத்தை திறனாய்வு செய்யவில்லை. உங்கள் பத்திரிகை ஆரம்பித்ததும் புத்தக மதிப்புரை எவ்வாறு எழுதுவது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்றார். குருவின் அனுமதி கிடைத்ததும் நீலகண்டன் பாபாஜியின் மரணத்தின் மரணம் எழுதி முடித்தார். அந்த யோகி தியானத்தை தொடங்கினார். அப்போது அந்த பூஜை அறை கிரியா குரு சத்குருவின் புனித தபோவனம் ஆயிற்று. ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் என்றார் நீலகண்டன். 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி உரையாடல். 1:30 மணிக்கு பாபாஜி தோன்றினார். டாக்டர் சொன்னபடி 2 முட்டைகள் சாப்பிடு, அப்போதுதான் அமெரிக்கா செல்ல உனக்கு பலம் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை மேடை பேச்சும் இடையில் உரையாடலும் இருக்கும். மேல நாட்டு வாழ்க்கைக்கு தக்கபடி உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதற்கு நீலகண்டன், கெட்டது என்று விடப்பட்ட ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, நல்லதற்கும் கெட்டதற்கும் இடையே வேறு பாடற்ற நிலையை நீ அடைந்து விட்டாய். கெட்டது எல்லாம் உன்னிடம் வரும்போது நல்லதாக வேண்டும் என்று சொன்னார். நீலகண்டன் கேட்டார், குருதேவா, பணத்திற்கு என்ன செய்வது? பாபாஜி சொன்னார், 2 முட்டைகளின் விலை 4 அணா ஆகும், அவ்வளவுதான். உன் மறுபாதியிடம் நீ இதை சொல்லலாம். உம், நடக்கட்டும் என்றார். மேலும் உரையாடல் இல்லாமல் எழுத்தாளர் விடியற்காலை 5 மணி வரை எழுத வேண்டியிருந்தது. காலையில் டாக்டர் வந்து மறுபடியும் அவித்த முட்டைகளை சாப்பிடச் சொன்னார். குடும்பத்தில் ஒருவர் நீலகண்டன் விமானத்தில் வெளிநாடு சென்று பெரிய கூட்டத்தில் பேசப் போகின்றார் என்பதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். இது ஒரு தெய்வீக முன்னறிவிப்பு. 1952 ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி பாபாஜி பத்மாசனத்தில் தவத்தை தொடர எழுத்து வேலை தொடர்ந்தது. நாளை காலை கொசுக்கடி அதிகமாக இருக்கும். கொட்டும் போது கொசுவுக்குத்தான் தேள் என்பது தெரியும். சரி, இது நமது நோக்கமில்லை என்றார் பாபாஜி. இந்த புதிரான வாக்கியம் காலை 9:10 மணிக்கு நிறைவேற்றப்பட்டது. கையில் தமிழ் பத்திரிகை ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு நண்பர் நீலகண்டனை பார்க்க வந்தார். நீலகண்டன் எழுதிய பாபாஜியின் தெய்வீக குரலும் தெய்வீக இரகசிய வெளிப்பாடும் என்ற நூலினை கடுமையாக சாடியிருந்தார். பாபாஜியை பற்றிய கேலியம் பத்திரிகையில் காணப்பட்டது. அந்த பத்திரிகையின் துணை ஆசிரியர் வேதாந்தத்தை உபதேசிக்கச் சொன்னார். ஆனால் நூலின் இரண்டாம் பகுதி வேதாந்தத்தை பற்றி பேசுவதை அவர் படிக்கவில்லை. இந்த நேர்மையற்ற செயலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கருத்து வெளியிடப்பட்டது. ஆனால் உண்மையின் சுடரை யாராலும் அழிக்க முடியாது. தோல் பிரண்டனுடைய ரகசிய இந்தியாவில் ஒரு தேடல் என்ற நூலை ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்திரிகை குறை கூறியிருந்தது. ஆனால் அந்த நூல் 13 பதிப்புகள் வெளிவந்தது என்ற கருத்தை எழுதுபவர் வெளியிட்டார். 1952 நவம்பர் 12 உரையாடல். பாபாஜி கீதை என்ற தமிழ் நூல் டிசம்பர் 13 வெளிவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 13 புத்தகத்தை வெளியிட முயலுங்கள். நவம்பர் 22 எல்லா துயரங்களையும் நீக்கும் சிறப்பு திறவுகோள் என்ற நூல் வெளிவரும் என்று அறிவியுங்கள் என்றார் பாபாஜி. அன்று பிற்பகல் கிரியா பாபாஜி அச்சகத்திற்கான இடத்தை தேடிச் சென்றனர் நீலகண்டன். முயற்சியில் வெற்றி இல்லாமல் வெற்றி பெறாமல் நல்ல வெயிலில் மூவரும் எழுதுபவரும் திரும்பி வந்தனர். இடத்தை தேர்வு செய்ய ஒருவரை அனுப்ப எண்ணினார் எழுதுபவர். ஓம் திடீரென்று அவர் தேடிய மனிதர் எதிரே தோன்றினார். பாபாஜியின் அருள் அதிசயமானது. 1952 நவம்பர் 13 உரையாடல். இரவு 12 குருநாதர் பேசினார். வியாழக்கிழமைகளில் அந்த மௌனம் இன்னும் இனியும் தேவையில்லை என்பதை உன் மறுபாதியிடம் சொல். உங்கள் பக்கிரிகள் எனக்கு வேலை செய்ய வேண்டும், சிரித்தார். 1954 டிசம்பருக்குள் இந்த வேலை முடிந்துவிட வேண்டும். ஆகவே நீங்கள் இருவரும் வியாழக்கிழமைகளில் தேவையானால் மௌனத்தை கலைக்கலாம். நீங்கள் இருவரும் தினமும் காலையில் 1 மணி நேரமும் வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிந்த அளவும் உங்கள் வேலைக்கு பாதகம் வராதபடி மௌனத்தில் இருப்பது நல்லது. ஆனால் மூன்றாம் அவர் அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார். 1 மணி நேரம் கழித்து 1955 சில மாதங்கள் உங்களை சிறப்பாக தவத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன் என்றார் பாபாஜி. விடியற்காலை 3 மணிக்கு அவர் கேட்டார், மரணத்தின் மரணம் நூலுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கின்றீர்கள் என்று. அதற்கு நீலகண்டன் சொன்னார், நாங்கள் உங்களைத்தான் எல்லாவற்றுக்கும் நம்பியிருக்கின்றோம் என்று. பாபாஜி சொன்னார், உன் வெளிநாட்டு பயணத்தை தொழிலதிபர் பறித்து கொள்வார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மூவரும் நானும் சேர்ந்து இந்த செயலை செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன் என்றார். மனதிற்குள்ளேயே அதிசயித்தார் நீலகண்டன். பாபாஜியும் வியாழன் அன்று மௌனம். அவர் நான்கு விரல்களை காண்பித்தார். செய்தி புரிந்து கொள்ளப்பட்டது. 1 மணி நேரம் கழித்து நீ எழுதுவதை நிறுத்தலாம். வியாழக்கிழமை அன்று நம் அச்சகத்திற்கு விடுமுறை அமையட்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார் சத்குரு. 1952 நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை பொது நேரத்தில் 3வது மனிதருக்கு சத்குரு ஒரு முக்கிய செய்தியை வைத்திருந்தார். தூங்குவதற்கு முன்னால் உட்கார்ந்த நிலையில் தலையின் உச்சி பகுதியில் அவள் என்னை தியானிக்க வேண்டும் என்று சொல். நீ ரஜோகுணம் உடையவன், அவன் சத்துவ குணம் உடையவன், அவள் தமோ குணம் உடையவள். இந்த மூன்றும் என்னிடத்தில் உள்ளன. பாபாஜியின் மரணத்தின் மரணம் வேலை தொடங்கப்பட்டது. குருநாதர் இடைப்பட்டு உன் மறுபாதியை தினமும் 3 முறையாவது ஓம் தத்துவமசி என்று தியானிக்க சொல் என்று சொன்னார். அதற்கு நீலகண்டன், குருதேவா, அவர் மந்திர சாதனையை தாண்டி தியானத்திற்கு சென்று விட்டார். அவரை மறுபடியும் மந்திர சாத்திரத்திற்கு ஏன் இழுக்கின்றீர்கள் என்று கேட்டார். இந்த கேள்விக்கு பதிலில்லை. இன்னும் 3 மாதத்தில் நடக்க இருக்கும் உன் வெளிநாட்டு பயணம் பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றார் குருநாதர். அதற்கு நீலகண்டன், ஏன் ஏப்ரல் 7 தொடங்கி 5 மாதங்களுக்கு மேல் இது நிகழும் என்கின்றீர்கள் ஏ என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, ஏப்ரல் 7 கிளம்ப வேண்டுமானால் பிப்ரவரி 17 அன்றே ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். சிறிது நேரம் கழித்து பாபாஜி மறைந்தார். ஓம் கிரியா
கிரியா
பாபாஜி
பாபாயம்
நமோ, ஓம்
ஓம் சிவாய
சிவாய நமோ
நமா.
என்று பாபாஜியின் புத்தகத்திலிருந்து 5 பக்கங்களுக்கு கிட்ட படித்திருக்கின்றேன். அதற்குரிய காரணம், இந்த உரையாடல்களை நாங்கள் விரைவாக படிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதியை கழிந்தால்தான் மரணத்தின் மரணம் புத்தகத்தை நாங்கள் தொடலாம். அது ஒரு விடயம். மற்றது, இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டு போகும்போது அதில் எங்கு அந்த அந்த பிரேக் என்று சொல்லுவோம், அந்த முடிவில் நாங்கள் நிற்பாட்டலாம் என்று பார்த்து அதுவரையும் உங்களை கொண்டு சென்றேன். பல அருமையான விடயங்கள் இவற்றில் உண்டு. அதில் பல இடங்களில் இன்று என்ன சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த புத்தகத்தை எழுதுவது அவர்கள் எழுதும் விடயங்கள் இதில் பேசப்படாத நிலையில் பல இடங்களில் பாபாஜி வருகின்றார் நீலகண்டனிடம். நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார். நீ மௌனமாக, நீலகண்டன் எழுதுகின்றார். இதன் கருத்து என்ன? ஆன்மீகத்தில் மௌனத்தில் விடயங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லப்படுகின்றது. இதுதான் அருளாளர்களுடைய நிலை. பாபாஜி சொல்லுகின்றார், அவர் எழுதுகின்றார் என்பது ஒளி சொல் அல்ல. ஒளியால் கதைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் சாதாரண விடயங்கள். இந்த உரையாடலில் மௌனத்தில் தான் எழுத்து வேலை நடக்கின்றது என்பதை 3-4 இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பல அற்புதமான விடயங்கள் இதில் இருக்கின்றன. மீண்டும் கேளுங்கள், மிகவும் நன்றாக இருக்கும். இன்னொரு விடயமும் இதில் ஒன்று. அது பாபாஜி சொல்கின்றார், சிரிப்பதால் உங்களுடைய விடயங்களை கவலைகளை நீங்கள் விடலாம். உங்களுக்கு அந்த சிரிப்பது, மேலும் மேலும் சிரிப்பது உங்களுடைய பயணத்திற்கு நன்றாக இருக்கும் என்ற ஒரு இடத்தில் குறிப்பு கொடுக்கின்றார். ஆகவே இதே மாதிரி பல விடயங்கள் உண்டு. அவற்றை நீங்கள் மீண்டும் கேளுங்கள். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபா ஓம் சிவாய. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி
நமோ,
ஓம் சிவாய
நமோ. இன்றைய சத்சங்கம் பழமை போல பாபாஜி செய்திகள் குரலிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் அருள் வாக்கியங்களை மீட்ட செய்யும் சற்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய சற்சங்கத்தில் பல முக்கியமான விஷயங்களை பாபாஜி சந்திருக்கின்றார். அதை நாங்கள் மீண்டும் சுருக்கமாக ஒருமுறை மீட்டல் செய்வோமாயின், மௌனமாக எழுதிய பற்றிய விளக்கம், அதிகாலையில் எழும்பிய நிலையில் உள்ள விவரங்கள் பற்றிய கருத்துக்கள் கூறப்பட்டதில் உருவாகக்கூடியதாக இருந்தது. தேனில் துவைத்த பலாட்சுவை எனக்கு பிடிக்கும் என்று கூறிய கடன், பணம் பணிக்காக தேவைப்பட்டது. அடுத்து கிரியா மூடகுரு தாய்மொழியில் பேசினார் என்ற கருத்துக்கள் கூறப்பட்டது. மௌனத்தில் எழுத்து மேலே தங்கிய பற்றிய துகங்கள், நீலகண்டனின் பிராப்தம் பற்றி அவர் பாபாஜியிடம் கேட்ட விவரத்தை கூறினால் அதையும் கேட்போம். பூமியில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் 3 வித உடம்புகள் இருக்கின்றன என்பது பற்றிய விளக்கம். அடுத்து முக்கியமாக சிறியுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் என்ற, நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாங்கள் சாதனை செய்யலாம், அதற்கு சிறியுங்கள் என்ற கருத்தை, எல்லா சாதனங்களும் உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நீங்கள் சிறியுங்கள் என்றதையும் கூறிக்கொள்வதன் மூலம் அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்டி கவலைகளை குறைக்கலாம் என்ற கருத்துடன் சற்குருவுக்கு நமஸ்கார். பாபாஜி கூறியவாறு படங்கள் கூறியவாறு டாக்டரும் பேசுவ பற்றிய விளக்கங்கள் கூறப்பட்டது. எனவே பாபாஜி டாக்டர் என்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. யோகி தியானத்தை தொடங்கிய பற்றிய கருத்துக்கள் பல வாசிக்கப்பட்டது உருவாகினோம். நல்லதற்கும் கெட்டதற்கும் உள்ள வேறுபாட்டை நீ அறிந்து கொள்ள பற்றிய விளக்கம், பாபாஜி பத்மாசனத்தில் தவத்தை தொடர்ந்தார் பற்றிய கருத்து, பாபாஜி பற்றிய கேள்வி, பாபாஜி பற்றிய கேள்வி பத்திரிகையில் வந்தவர் பற்றிய விளக்கங்கள், பாபாஜி கீதை என்னும் நூல் வெளிவர முயற்சி செய்தவர் பற்றிய விவரம், தூங்குவதற்கு முன் அவள் எனது முன்னால் உட்கார்ந்த நிலையில் தலையில் உச்சி பகுதியில் என்னை தியானிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் கூறப்பட்டது. இறுதியாக மறுபாதியை தினமும் 3 முறை தத்துவமசி என்று தியானித்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான கருத்து. தத்துவமசி அந்த கருத்து ஏற்கனவே பல சர்க்கங்கள் கூறியிருந்தார்கள். எனவே மறுபாதியை தினமும் 3 முறை தத்துவமசி என்று தியானித்துக் கொள்ளுங்கள் என்று பாபாஜி கூறிய ஆழ்ந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள். பாபாஜியின் தெய்வ புலனை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். பாபாஜியின் அருளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருந்து சாதனைகளை செய்வதற்கு பாபாஜியின் அருளை வேண்டுகின்றேன். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவன் ஐயா. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. உங்களுக்கு முடிந்த அளவு இந்த சுருக்கத்தை மிகவும் அருமையாக குறுகிய நேரத்தில் எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம்
கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய
பாபாஜி.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து பல கருத்துக்களை சத்சங்கத்துக்கு பரம்பொருளுடைய உதவியிலும் பாபாஜியுடைய உதவியிலும் சில விஷயங்களை அறியப்பட்டோம். பல சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் சிறப்பாக பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக சுருக்கமாக சொன்னீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய.